கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெட்ரோத்தல் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான சகோதரன் டேனியல் ராஜா, அவனுடைய தகப்பனார் மற்றும் சகோதரிகள், அவனுடைய சகோதரி மற்றும் மருமகன் குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அதே போல் சகோதரி மேட்ஸி, அவனுடைய தாயார், அவங்களுடைய அண்ணன் அண்ணி மற்றும் இன்னொரு சகோதரி, அவங்களுடைய உறவினர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. கல்வாரி சபையார் அநேகர் வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இப்பொழுது சில வசனங்களை தியானித்து இந்த ஆராதனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். எல்லாரும் சிறிது நேரம் கவனமாக வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது, எல்லாருக்கும் வயிறு பசி இருக்கும். முதலாவது நீங்கள் ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்க வேண்டும். ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண விரும்பலை, சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்க. அதன் பின்பு உங்களுக்கு சரீரப்பரமான ஆகாரமானது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே இந்த பெட்ரோத்தல் சர்வீஸை நீர்தாமே ஆயத்தப்படுத்தியிருக்கிறீர். மணமகன் டேனியல் ராஜாவையும் மணமகள் மேசியை நீர் கொண்டிருக்கிறீர். இரண்டு குடும்பத்தாரையும் நீர் ஐக்கியப்படுத்தியிருக்கிறீர். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் கொண்டு வந்திருக்கிறீர். இப்பொழுது இங்கே உம்முடைய சமூகம் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து, எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே கல்யாண மண்டபத்தில் அல்ல, நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக பயபக்தியாக இருக்க எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். தியானிக்க போகிற வசனங்கள் இந்த மன மக்களுக்கும் ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதிப்பீராக. அது எங்களுடைய இருதயமாகிய நல்ல நிலத்திலே விழுந்து பலன் தரத்தக்கதாக ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். அடியனை ஆவிக்குள்ளாக மாற்றும். அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். இந்த பெட்ரோசல் சர்வீஸிலே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் விசேஷமாக டேனியல் ராஜா, சாரி மேட்ஸிக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் நீதிமொழிகள் 19:14. நீதிமொழிகள்
பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு.
வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஹவுஸ் அண்ட் ரிச்சஸ் ஆர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் and prudent wife is from the Lord. A prudent wife is from the Lord. புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடும் ஆசியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், தகப்பனார் தாயார் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கிறார்கள், வீடுகளை கட்டி வைக்கிறார்கள், பேங்கில் பணத்தை போட்டு வைக்கிறாங்க. அவங்க காலத்துக்கு பின்பு அந்த பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை பெற வேண்டும் என்று நல்ல தாய் தகப்பன்மார்கள் அவ்விதமாக செய்கிறார்கள். இதெல்லாம் தாய் தகப்பன் செய்கிற காரியம் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடு ஆசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், ஆனால் புத்தியுள்ள மனைவியோ இது அவர்கள் வைக்கிறதல்ல, அதை கத்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏ ப்ரூடன் வைஃப் இஸ் ஃப்ரம் த லார்ட். அது பெற்றோர்கள் வைக்கிற சுதந்திரம் அல்ல, அது கர்த்தர் அருளும் ஈவு. இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஈவு என்றால் இட் இஸ் எ கிஃப்ட். ஒரு மனுஷனுக்கு ஆண்டோர் கொடுக்கிற ஒரு கிஃப்டாக மனைவி இருக்கிறாள் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் முதலாவது கொடுக்கிற நன்மையான காரியம் என்னவென்றால் ரட்சிப்பு அல்லது நியூ பேர்த். ரட்சிப்பு அல்லது நியூ பேர்த் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். தாய் தப்பன் மூலமாக நம்ம எல்லாருமே இந்த உலகத்திலே தோன்றினோம். அது வந்து நம்முடைய ஃபஸ்ட்டு பேர்த்தாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு பேர்த்து அது பாவ பிறப்பாக இருக்கிறது. நம்ம இந்த உலகத்திலே தாய் தப்பன் மூலமாக உலகத்துக்குள்ளே வருகிறோம். அது முதல் பிறப்பு. நம்ம எல்லாருக்குமே டேட் ஆஃப் பேர்த் உண்டு. நம்ம என்றைக்கு உலகத்திலே வந்தோம் என்று அங்கே சொல்லுகிறது. ஆனால் நியூ பேர்த் என்பது அது ரெண்டாவது பிறப்பாக இருக்கிறது. அது புது பிறப்பாக இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிஷ்யாக இருக்கிறான். பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். அதான் பைபிள் என்ன சொல்லுது. நம்முடைய அம்மா அப்பா மூலமாக நம்ம சரீரத்தை பெறுகிறோம். ஆனால் நம்முடைய சோல் வந்து தேவனிலிருந்து வருகிறது. ஆமென்,
ஆமென்.
நல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜீன் ஆஃப் லைஃப்பை அங்கே பிளேஸ் பண்ணுகிறார். அவனுடைய அணுக்குள்ளாக அதை பிளேஸ் பண்ணுகிறார். நம்ம இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னதாக நம்ம தேவனுடைய சிந்தையில் இருந்தோம். நம்முடைய சோல் தேவனுடைய சிந்தையிலே ஒரு ஆட்ரிபியூட்டாக இருந்தது. பிறக்கும் பொழுது அந்த சீடு ஆண்டவர் பிளேஸ் பண்ணியிருக்கிறார். ஏற்ற வேளையிலே செய்தி வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, இந்த பைபிளை குறித்த வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தையை நம்மை சந்திக்கும் பொழுது உடனே ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது அவன் புது சிஷ்யாய் மாறுகிறான். அதான் நியூ பேர்த். அந்த நியூ பேர்த் அடையும் பொழுது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய அவிசுவாசங்கள், பழைய தீய பழக்கங்கள், பழைய விதமான பாரம்பரியங்கள் எல்லாமே நம்மளை விட்டு ஒளிஞ்சு போய் நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்படி ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவது தான் ரட்சிப்பு, அதுதான் மறுபிறப்பு என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே நம்ம கவனிக்கும் பொழுது சகோதரி டேனியல் ராஜாவும் சகோதரி மேர்சியும் அவங்க வந்து நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க தாய் தகப்பனுக்கு பிறந்தாலும் இப்பொழுது அவங்களுடைய ஃபாதர் அண்ட் மதர் வந்து காடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பிறந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அதுதான் நியூ பேர்த். எல்லாரும் இதை அடைஞ்சிருக்கிறாங்களா? எல்லாரும் அடையல. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அந்த நியூ பேர்த் அடைஞ்சனால்தான் இப்பொழுது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்திலே இந்த பெத்தோத்தல் சர்வீஸில் இவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இதுதான் விசேஷித்த காரியம். அதனால் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற முதலாவது விசேஷித்த காரியம், மிகப்பெரிய நன்மையான ஈவு என்னவென்றால் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்குற அந்த ரட்சிப்பு, நியூ பேர்த். ரெண்டாவது ரட்சிப்புக்கு அடுக்கப்படியாக ஒருவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் என்றால் ஒரு நல்ல மனைவியை கொடுக்கிறார். அதான் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக சகோதரன் டேனியல் ராஜாவுக்கு அடுத்தபடியாக ரட்சிப்புக்கு அடுத்தபடியாக ஆண்டவர் மெர்சியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு காட்சியிலே கொடுத்திருக்கிறார். அதே போல் ஒரு பெண்ணுக்கும் நியூ பேர்த் அடைஞ்ச பிறகு, மறுபடியும் பிறந்த பின்பு, தேவனுடைய பிள்ளையாக மாறின பின்பு, அதுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங் என்னவென்றால் ஒரு ஆவிக்குரிய ஒரு சகோதரனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆவிக்குரிய மணவாளனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. த நெக்ஸ்ட் பெஸ்ட் கிஃப்ட் தட் காட் ஹஸ் ஆஃப்டர் சால்வேஷன், எ ப்ரூடன்ட் வைஃப், எ வெர்ச்சஸ் உமன் என்று பைபிளில் சொல்லப்படுது. இப்பொழுது அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள். ரெண்டு பேரை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் அறியாமல் இருந்தார்கள். நமக்கும் அது தெரியாது. இப்பொழுது அவர்களை வந்து இவர்கள் ஆண்டவர் காட்சியிலே கொண்டிருக்கிறார். விரைவிலே அவர்கள் வந்து கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படுவார்கள். இப்பொழுது கர்த்தர் வந்து இந்த நிச்சய ஆராதனை கொண்டு வந்திருக்கிறார். பெத்ரோத்தல் சர்வீஸை கொண்டு வந்திருக்கிறார். பெத்ரோத்தல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் குறிப்பிட்ட நாளிலே உன்னை விவாகம் செய்வேன் என்று உறுதி கொடு சொல்லுவது. ஐ வில் மேரி யூ அட் த அப்பாயிண்டட் டைம். குறிப்பிட்ட நாளிலே உன்னை விவாகம் செய்ய போகிறேன் என்று உறுதி கூறுவது தான் இந்த பெத்ரோத்தல் சர்வீஸாக இருக்கிறது. உலகத்திலே எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3:1 வாசிக்கலாம்.
ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. To everything there is a season and a time to every purpose under the heaven. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்க ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லப்பட்டது. There was a time and season for everything under heaven. இந்த பூமியின் கீழே வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஒரு டைம் உண்டு, ஒரு சீசன் உண்டு என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், மனுஷனை உண்டாக்குவதற்கு ஒரு காலம் இருந்தது. ஒரு காலத்தில் மனுஷன் இல்லை, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதுக்கு ஒரு காலத்தை வைத்திருந்தார். பின்பு என்ன செய்தார் என்றால், நியாயப்பிரமாணத்தை கொடுப்பதுக்கு ஒரு காலம் வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். பின்பு அதன் பின்பு அவர் வந்து கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார். தேவன் மாம்சத்திலே வருவதற்கு ஒரு காலம் உண்டு. அவர் உலகத்தை கீமு கீப்பின்னு பிரிச்சிருக்கிறார். ஒருவேளை ஒருத்தர் ஆண்டவரை அறியாட்டாலும் அவங்க டேட்டு போடும் பொழுது அது என்ன டேட்டு குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்து 2021 வருஷம் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறது. அவங்க கம்யூனிஸ்டாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஒவ்வொரு நாள் அவங்க டேட்டை போடும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை அறிவிக்கிறார்கள். அவங்களை அறியாமலே அதை அறிக்கை பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தின் சரித்திரத்தை கிமு கிபி என்று ரெண்டாக பிரித்தார். அதனால் அவர் பிறந்ததுலேருந்து நம்ம இன்னைக்கு 2021 வருஷத்தில் இருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பதுக்கு ஒரு காலம் உண்டு. அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மீட்பை சம்பாதிப்பதுக்கு ஒரு காலம் இருந்தது. பின்பு என்ன சொன்னால், பரிசுத்தாவியை அருள்வதுக்கு ஒரு காலம் இருந்தது. சபையானது இருளின் காலத்துக்கு போய்விட்டது. தேத்தீரா சபையின் காலம் 1000 வருஷம். உலகத்திலே அந்த சபையானது இருளின் காலத்துக்கு போய்விட்டு அப்போஸ்தல உபதேசம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. கத்தோலிக்க மார்க்கமானது உலகத்தை ஆட்கொண்டு எல்லாரும் மாதாவை வழிபடுவது, சிலையை வழிபடுகிற மார்க்கமாக கிறிஸ்துவ மார்க்கம் மாறிவிட்டது. அதன் பின்பு ஆண்டவர் அந்த சபையை ரெஸ்டோர் பண்ணுகிறார். அவர் லுத்தர் மூலமாக ஜஸ்டிஃபிகேஷன், வெஸ்லி மூலமாக சாங்டிஃபிகேஷன், பெந்தகாசல் பீப்புள் மூலமாக ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிப்ஸ், இதெல்லாம் படிப்படியாக கொண்டு பெந்தகோச கால முடிவிலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு தீர்க்கதரிசியின் அனுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலமாக 7 முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நம்ம அப்போஸ்தல காலத்துக்கு திரும்பி இருக்கிறோம். The church will be restored to the apostolic age என்று கர்த்தர் மல்கியா 4:5-6 சொன்னவனமாக இப்பொழுது நம்ம அந்த அப்போஸ்தல காலத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தல உபதேசம் வந்திருக்கிறது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறது, இழந்து போன சத்தியத்தை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இனி ஒரு நாளில் ஆண்டவர் எந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நிகழும், நம்ம எல்லாரும் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அதன் பின்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். அந்த காலம் இனிமே வரப்போகிறது. இப்படியாக பைபிளில் அநேக காலங்கள் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு. இதோ உலகத்தின் மக்கள் வந்து காட்ஸ் ப்ரோக்ராமை அறியாமல் இருக்கிறார்கள். அநேக கிறிஸ்துவர்களும் ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராமை அறியாமல் இருக்கிறார்கள். தாங்கள் என்ன காலத்திலே வாழுகிறோம், இப்பொழுது என்ன செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை அறியாமல் இருப்பதனாலே அவங்கள் மீட்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே அறிய வேண்டும், நம்ம என்ன காலத்தில் வாழுகிறோம். இட் இஸ் அன் ஈவினிங் டைம், இஸ் அ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் கேம் இன் டு த சர்ச். அந்த பரிபூர்ணமான வார்த்தை இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தையில் வந்தால் நமக்கு ராப்சர், எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. எ டைம் அண்ட் சீசன், எ டைம் ஃபார் லவ், அன்பு கூறுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நதிநதியின் காலத்திலே நேர்த்தியாக அமைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக அமைத்திருக்கிறார். அதிநதியின் காலத்திலே சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். 11 வாசிக்கலாம்.
சகலத்தையும் அதிநதியின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தை ஒரு உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து ஒரு கிரியையை மனுஷன் கண்டுபிடியான்.
அவர் சகலத்தையும் அதிநதியின் காலத்திலே நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். He knows the end from the beginning. நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பது இயேசுக்கு தெரியும். உலகத்திலே என்ன நடக்கும் என்று இயேசுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் என்று இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே எல்லாத்தையும் அவர் வந்து நியமித்திருக்கிறார். அது அந்த எழுதப்பட்டபடி இன்னைக்கு நிறைவேறி கொண்டு வருகிறது. அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் இந்த வாழ்க்கையும் தேவனால முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யுவர் லைஃப் இஸ் ப்ரீ பிளான்டு. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் முன்னக்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார். God has a plan for you. உங்களை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அதனால் மேரேஜ் வந்து தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மேரேஜ் இஸ் எ பிளான் ஆஃப் God. அது மனுஷனால் உண்டானதல்ல, அது தேவனால் உண்டானது. பைபிள் மேரேஜில் ஆரம்பித்து மேரேஜில் முடிவடைகிறது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் இணைத்து ஆசீர்வதித்தார். ஃபஸ்ட் மேரேஜ் ஆதியாமத்தில் நம்ம வாசிக்கிறோம், 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பின்பு வெளிப்படுத்தல் 19:7 ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால். அது விவாகத்தில் ஆரம்பித்து விவாகத்தில் முடிவடைகிறது. ஆதாம் முதல் மனிதன் ஆதாமையும் ஏவாளையும் இணைத்து ஆசீர்வதித்தவர். கடைசியாக ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வந்தது. ஆண்டவர் வந்து ஒரு சபையை தனக்கு சேர்த்து கொள்ளப் போகிறார், தன்னிடமாக சேர்த்து கொள்ளப் போகிறார். ஆட்டுக்குட்டியானவர் சபையும் இணைக்கப்படுவது தான் கடைசி மேரேஜ், ஃபைனல் மேரேஜாக இருக்கிறது. அதனால் இந்த பைபிள் வந்து மேரேஜ் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை சொல்லுகிறது. அது மனுஷனால் உண்டானதல்ல, அது ஒரு சாதாரண காரியமாக நினைக்கக்கூடாது. நம்முடைய ஜாப்பு, நம்முடைய வீடு, நம்முடைய இதம் பணம், எல்லா விதமான காரியத்தை விட மேரேஜ் வந்து இம்பார்ட்டண்டான காரியம். மேரேஜ் முக்கியமானது. அது தேவனுடைய சிந்தையிலிருந்து அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மேரேஜ் வந்து ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது, ஒரு ரகசியமாக இருக்கிறது. ஆண்டவர் அதுக்கு ஒரு டைம் அண்ட் சீசன் வைத்திருக்கிறார். அந்த டைம் அண்ட் சீசன் வரும் பொழுது மேரேஜை கத்தர் தாமே கொண்டு வருகிறார். ஆதாம் தனிமையாக இருந்தான், ரொம்ப வருஷ காலமாக அவன் தனிமையாக இருந்தான். எல்லாம் ஆணும் பெண்ணுமாக இருக்கிறது, ஆனால் மனுஷன் மட்டும் ஒரு தனி மனிதனாக இருக்கிறான். அதனால் கத்தர் பார்த்தார், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. It is not good that man should be alone. I will make him a help. நான் அவனுக்கு வந்து ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார்.
பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார்.
இதை மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் வந்து அங்கே ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணினார். கர்த்தர் தான் அதை உண்டு பண்ணினார். அதே போல நம்ம கவனிக்கும் பொழுது உலகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிற நீங்கள் வந்து ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே வாழ வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் வந்து எந்த காலத்தில் இந்த உலகத்தில் வரணும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலை. அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணும் என்னதுக்கு, இது காட்ஸ் பிளான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அவர் தீர்மானித்து தான் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸை கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்கிறார், உங்களை இந்த கடைசி காலத்தில் பிறக்கும்படியாக வைத்திருக்கார். ஏன் நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் பிறக்கக்கூடாது? ஏன் நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் பிறக்கக்கூடாது? இந்த காலத்தை தெரிந்து கொண்டது யார்? அது ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்ம தெரிஞ்சு கொள்ளலை. அதே போல் ஒருவனுக்கு பெண்ணு மாப்பிள்ளையை தெரிந்து கொள்வது ஆண்டவர் தான் தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்தி கடைசியாக அந்த பெண்ணுக்கென்று நியமிக்கப்பட்ட மாப்பிள்ளையை கொண்டு வருகிறார். அந்த மாப்பிள்ளைக்கு ஏற்ற பெண்ணை கொண்டு வரும்பொழுது அப்பொழுது ரெண்டு பேரும் சம்மதிக்கிறாங்க. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இட் இஸ் காட்ஸ் பிளான். இது இவங்களா தெரிந்து கொள்ளலை, இது கர்த்தர் தெரிந்து கொள்ள. ஆதாமுக்கு அவன் மனைவியை அவன் தெரிந்து கொள்ளலை, கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென்.
ஆமென்.
ஆடம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். எல்லாமே ஆணும் பெண்ணுமாய் இருக்கிறது, எல்லாத்துக்குமே துணை இருக்கிறது. ஆனால் ஆடாமுக்கு மட்டும் தனியாக இருக்கிறான். பார்த்தாரு, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. விவாகம் பண்ணுவது தேவனுடைய வார்த்தை. அதனால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அதனால் விவாகம் செய்து ஒரு பாஸ்டர் வந்து அவர் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்தினாதான் அவர் வந்து சபையை நடத்த முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? அதனால் கல்யாணம் முடியாமல் ஊழியர் செய்கிறவங்க வந்து சபையை நடத்த முடியாது என்று தான் பைபிளில் சொல்லியிருக்கு. விவாகம் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது வந்து மேன்ஸ் பிளான் கிடையாது, இட் இஸ் காட்ஸ் பிளான். இது கத்தர் ஏற்ற வேளையிலே அந்த டெசக்னேட்டட் அண்ட் டிகிரி டைம் வரும் பொழுது அவங்களை காட்சியிலே கொண்டு வருகிறார். இப்பொழுது அருமையான சோரன் டேனியல் ராஜாவையும் மேசியும் ஆண்டவர் ஏற்ற வேளையிலே இப்பொழுது காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த தினத்திலே காட்சியிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த டைம் தேவனால் அது தீர்மானிக்கப்பட்டது. இவங்க வந்து உலகத்தில் வந்ததும் தேவனால் வந்திருக்கிறாங்க. இவங்க மறுபடியும் பிறந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இவர்கள் வந்து பெட்ரோத்தல் சர்வீஸில் வந்திருக்கிறார்கள் என்றால் இது மனுஷனால் உண்டானதல்ல, இது காட்ஸ் பிளான். அப்படி காட்ஸ் பிளான் இருக்கும் பொழுது இவங்களை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. இந்த விவாக யூனியனில் வரும் பொழுது இவங்களை குறித்து ஒரு தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தையும் ஆண்டவர் இவர்கள் மூலமாக நிறைவேற்றுவார். ஆமென்,
ஆமென்.
அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் தனக்கென்று ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்கிறார். அந்த மனவாட்டியை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட டைமில் கொண்டு வருகிறார். எபேசு சிமின்னா பெர்கம தேத்திரா சருதை பெலதல்பியா லவோதிக்கியா, ஏழு சபை காலங்கள் இருக்கிறது. அந்த ஏழு சபை காலங்களிலே அந்த மேரேஜ் யூனியனை ஆண்டவர் கொண்டு வரலை. அந்த ஏழு சபை காலங்கள் முடிந்த பின்பு கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் இறங்கி வருகிறார். த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன் என்று வெளிப்படுத்தல் 10:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக வருகிறார்? ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக வருகிறார். கல்வாரியிலே அந்த மனவாட்டிக்காக இரத்தத்தை சிந்தினார். உலக தோற்றத்துக்கு முன்னதாக அந்த மனவாட்டியை அவர் முன்குறித்தார். அந்த மனவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வந்து உலகத்திலே இரத்தத்தை சிந்தினார். பின்பு மனவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியாக வருகிறார். அதாவது 3 கமிங்ஸ். முதலாவது அவர் மனவாட்டியை மீட்டுக் கொள்ளும்படியாக இரத்தம் சிந்தும்படியாக மனுஷனாக வந்தார். 2000 வருஷத்துக்கு முன்னதாக வந்தார். பின்பு என்ன செய்யார் என்றால் அந்த மனவாட்டியை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். அந்த மனவாட்டியை அவர் பெற்றுக்கொண்டு பின்பு இந்த உலகத்திலே மனவாட்டியோடு வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய வருவார். இதுதான் காட்ஸ் பிளான். மனுஷனுடைய பிளான் எல்லாம் அழிஞ்சு போகும், ஆனால் காட்ஸ் பிளான் ஒரு நாளும் அழியாது. வானம் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். எப்படி ஆளுகை செய்வார்? தம்முடைய மனவாட்டியோடு ஆளுகை செய்வார் என்று எல்லாமே ஆண்டவர் ஒரு பிரைடுக்காகத்தான் எல்லாம் பண்ணியிருக்கிறார். அந்த பிரைடு இப்பொழுது காட்சியிலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆடம் அண்ட் ஈவை நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆடம் அண்ட் ஈவ் ஆண்டவர் வந்து அவர்களை உண்டாக்கினார். அதில் ஒரு விசேஷித்த காரியம் என்னவென்றால், அது ஒரு மிஸ்ட்ரி என்னவென்றால், ஈவ் வாஸ் அ பார்ட் ஆஃப் ஆடம். ஏவாள் வந்து ஆதாமின் ஒரு பாகமாக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு காளை மாடையும் ஒரு பசு மாடையும் தனித்தனியாக உண்டாக்கியிருக்கும் பொழுது, ஒரு சேவல் கோழியும் ஒரு பெட்டை கோழியும் தனித்தனியாக உண்டாகியிருக்கும் பொழுது மனுஷனுடைய சிருஷ்டிப்பில் மட்டும்தான் வித்தியாசம். ஆண்டவர் ஆடாமை உண்டாக்கினார். அவனுடைய துணைவி அவனுக்குள்ளே இருக்கிறாள். அதனால் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று சொல்லி அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது அவனுக்கு அயர்ந்த நித்திரையை ஏற்படுத்தி அந்த அவனுக்குள் இருக்கிற ஏவாளை அவர் வந்து பிரித்தெடுத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டு பண்ணி அவனத்திலே கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணும் பொழுது, இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருப்பபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், இது நிமித்தம் என்ன செய்கிறான் என்றால், புருஷன் தன் மனை அவன் தன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே சரீரமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 24 வசனத்தை வாசிக்கலாம்.
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்.
இது நிமித்தம் புருஷனானவன் தன் மனைவி தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். தகப்பன் தாயை கனப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறது. நீ நன்றாக இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனை தாயை கனப்படுத்த வேண்டும். ரெண்டு பேருமே அவங்களை தாய் தகப்பனை கனப்படுத்தணும், அப்போ தான் நல்லா இருக்க முடியும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனால் வந்து எங்கே இசைந்திருக்கணும்னா, புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் ஹார்மோனியாக இசைவாக இருக்க வேண்டும். ஆனால் தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும். ஆனால் இசைந்திருக்கிறது மனைவியோடு இசைந்திருக்கணும். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று பைபிளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவியை கொடுக்கிறார். அந்த மனைவி அவனுடைய ஒரு பாகமாய் இருக்கிறாள். மிருகங்களை உண்டாக்கும் பொழுது, பறவைகளை உண்டாக்கும் பொழுது அப்படி அல்ல. ஆனால் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனுக்குள்ளதான் அங்கே அவனுடைய மனைவி இருக்கிறாள். ஷீ வாஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம். அவனுடைய ஒரு பாகமாய் இருக்கிறான். அயந்த நித்திரை ஏற்படுத்தி அந்த ஏவாளை அங்கே செப்பரேட் பண்ணுகிறார். அந்த மனுஷியை செப்பரேட் பண்ணி அவனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இவள் என்னில் ஒரு பாகமாக இருக்கிறாள் என்று அவன் சொல்லுகிறான். அதே போல் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அயந்த நித்திரை அடைந்தார். நம்முடைய ஆவிக்குரிய மணவாளன் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மணவாட்டி சபையை பெரும்படியாக அவர் அயந்த நித்திரை அடைந்தார். அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. ஆனால் அதனால் இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. பெந்தேகோஸ்தே என்ற நாள் வரும்பொழுது அங்கே 120 மேலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட பொழுது அங்கே ஒரு மணவாட்டி அங்கே உருவாக்கப்பட்டாள், அப்போஸ்தல மணவாட்டி. பின்பு சபையானது இருளின் காலத்தில் போய் சத்தியத்தை இழந்த பொழுது இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு மணவாட்டியை உண்டாக்கியிருக்கிறார், நம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் அவரிலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். நம்ம எங்கே இருந்தோம்? கிறிஸ்துக்குள் இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னாக அந்த தேவனுக்குள் இருந்தோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவருக்குள் இருந்தோம். இது அவர் அயந்த நித்திரை அடைந்து இப்பொழுது என்ன மணவாட்டி செப்பரேட் ஆகியிருக்கிறாள். செப்பரேட் ஆகி அந்த விழாயிலிருந்து உண்டாக்கி பின்பு அவனத்திலேயே கொண்டு வருகிறார். அதே போல் தான் கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு கரைதிரை இல்லாத வெர்ச்சஸ் ப்ரைட், ஒரு என்ன எந்த விதமான கரைதிரை இல்லாத மகிமையுள்ள ஒரு சபையை தமக்காக நிறுத்தி கொள்ளத்தக்கதாகத்தான் அவர் கல்வாரியிலே மறித்தார். ஆமென்,
ஆமென்.
எபேசியர் 5:26-27.
தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
இது கரைதிரை இல்லாத ஒரு மணவாட்டியை, பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மணவாட்டியை பெரும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மரித்தார். ஹல்லேலூயா. ஆடம் அயர்ந்த நித்திரையானார், அதான் கல்வாரி. பின்பு அங்கே ஏவாள் வெளியே வந்தால் பின்பு இணைக்கிறார், ஜாயின் டுகெதர். அதே போல் இப்பொழுது இது அருமையான சகோதரன் டேனியல் ராஜாவுடைய விழா எலும்பு தான் மேசி. அந்த விழா எலும்பு எதுன்னு நமக்கு தெரியலை. இப்பொழுது விழா எலும்பை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைப்பதற்காக, ஜாயின் டுகெதர். அந்த ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து தான் அவன் தான் கொண்டு வர முடியும். வேற விழா எலும்பை கொண்டு வர முடியாது. ஆதாமுடைய விழா எலும்பு தான் அவன்கிட்ட வரணும். அதே போல் டேனியல் ராஜாவுடைய விழா எலும்பு தான் மெஸ்ஸி. இப்பொழுது ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே,
ஆமே.
ஏனென்றால் இந்த பெண் வந்து இந்த மாப்பிள்ளையினுடைய ஒரு பாகமாய் இருக்கிறார். ஒரு இன்னொரு சரீரம் அல்ல, அது ஒரு பாகமாய் இருப்பதனாலே ஆண்டவர் இப்பொழுது ரெண்டையும் இணைக்கிறார். ஹெட் அண்ட் பாடி யுனைடட் டுகெதர். மணவாளன் ஹெட்டாக இருக்கிறாள், இதை மனைவி வந்து பாடியாக இருக்க, ஹெட் அண்ட் பாடி யுனைடட். கிரைஸ்ட் வந்து ஹெட்டாக இருக்கிறார், சபையானது பாடியாக இருக்கிறது. இப்பொழுது அந்த யுனைட்டிங் நடக்கிறது. அந்த யுனைட்டிங் தான் மேரேஜ் யூனியன், அதுதான் விவாக இணைப்பு. இப்பொழுது அவள் தலையின் இடத்துல வந்திருக்கிறாள். இவளுடைய தலை வந்து டேனியல் ராஜா இப்பொழுது பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. இதை விவாக நாளிலே இணைக்கப்படும் பொழுது ஹெட் அண்ட் பாடி யுனைட்டட் டுகெதர். அவங்க ரெண்டு பேர் அல்ல, அவங்க ஒரே சரீரமாக இருக்கிறார். இதுதான் மேரேஜ் கொடுத்த மிஸ்ட்ரி. பைபிளில் அந்த ரகசியமானது எழுதப்பட்டிருக்குது. தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 19:6 சொல்லியிருக்கிறார். தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் அப்படி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர்களை இணைத்தார், ஜாயின் டுகெதர். எதற்காக அவர் ஜாயின் பண்ணார்? இதற்காக ஆண்டவர் ஆதாமி ஏவாளையும் இணைத்தார், செப்பரேட் பண்ணார், பின்பு இணைக்கிறார். எதற்காக? ரெண்டு காரியங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:28.
பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
தேவன் ஆதாம் ஏவாளை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இவங்க கனிகளை கொடுக்க வேண்டும். எதற்காக விபாக இணைப்பு? அவர்கள் வந்து கனிகளை பிறப்பிக்க வேண்டும், பலுகி பெருக வேண்டும். அந்த யூனியன் வந்து இட் வில் பிரிங் ஃபோர்த் ஃப்ரூட்ஸ், அது கனிகளை கொண்டு வர வேண்டும். அடுத்தபடியாக அவளை எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும், உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல் கிறிஸ்து இன்னைக்கு மணவாட்டியை பெற்றுக்கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்ம கனிகளை கொண்டு வரணும், ஆத்துமாக்களை பிறப்பிக்க வேண்டும். நம்ம வந்து கிறிஸ்து என்னும் வேறுடையாகி நம்ம தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படியாக அவர் நம்மை இணைத்திருக்கிறார் என்று ரோமர் 7வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அல்லா இணைப்பு எதுக்கு? ரெண்டு பர்பஸ், ஒன்று கனிகளை கொண்டு வர வேண்டும், பின்பு உலகத்தை ஆண்டு கொள்ள வேண்டும். ஆடம் ஏவு உலகத்தை ஆண்டு கொண்டார்கள். பாவம் வந்த பிறகு அந்த ஆளுகை அவங்களை விட்டு போய்விட்டது. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுகை செய்வார்கள். எந்த பாவியும் இருக்க முடியாது, எந்த மனுஷனும் ஆளுகை செய்ய மாட்டான். இதை தேவன் ஆளுகை செய்யும் பொழுது நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் கிடையாது, நோ டெத், எந்த மரணமும் இல்லை. நம்ம எப்பொழுதும் இளமையாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவோடு இந்த உலகத்தை ஆளுகை செய்வோம். இந்த பர்பஸில் தான் ஆண்டவர் ஒரு சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சபை தேவனுக்கென்று கனி கொடுக்க வேண்டும். அந்த சபை பின்பு இயேசுவோடு இந்த உலகத்தை ஆளப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த ரெபேக்காவை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ரெபேக்காள் அவள் ஒரு டான்ஸலாக இருக்கிறாள், ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாள். அவளுக்கு ஐசக்கை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், அவளுக்கு தெரியாது. அதே போல் ஈசாக்குக்கு யார் பெண் என்று தெரியாது. தாப்பனாருக்கு ஒரு ரெவலேஷன் வருகிறது, தன்னுடைய மனகனுக்கு விவாகம் செய்து வைக்க வேண்டும். ஆனால் இந்த கானானிய பெண்களை விவாகம் செய்யக்கூடாது, நீ என்னுடைய இனத்துக்கு போய் அங்கேருந்து பெண்ணை கொண்டு வர, மெசபத்தேமியா போய் அங்கேருந்து பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால் அது என்ன அர்த்தமாக இருக்கிறது? கானானிய ஸ்திரிகள் வந்து அவிசுவாசிகள், அவிசுவாசியோடு கூட இணைக்கப்படக்கூடாது. ரெண்டு பேரும் சேம் ட்ரூத்தில் இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசுக்கு எல்லாரும் இந்த பைபிளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் விசுவாசி. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வர வேண்டும், பார்ட்ஸ் வேர்டில் அல்ல, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வர. டினாமினேஷன் குறைவான செய்தியில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை, இந்த மனைவாட்டியை பரிபூர்ண வார்த்தையில் கொண்டு வருகிறார். கானானிய ஸ்திரீ விவசாயம் கூடாது, அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது. அதாவது ஆண்டவர் சொல்லுவார், மாட்டையும் கழுதையும் சேர்ந்து உழாதன்னு சொல்கிறார். அது மாதிரி அப்படி செய்யக்கூடாது, அவிசுவாசியோடு பிணைக்கப்படக்கூடாது, கானானிய ஸ்திரிகளை விவாகம் செய்யக்கூடாது. அதனால் நீ என்னுடைய இனத்தாரத்தில் போயிட்டு அங்கேருந்து பெண்ணை கொண்டு வர வேண்டும் என்று எலியேசருக்கு அங்கே சொல்லுகிறார். அவங்களை சுற்றி 7 ஜாதிகள் இருக்கிறார்கள். இந்த 7 ஜாதிகளில் பெண் கொள்ளக்கூடாது. நீ வந்து என்னுடைய பிளட் ரிலேஷன் இருக்கிறதானே, மெசபத்தியமையா போய் கொண்டு வர வேண்டும் என்று அங்கே ஆபிரகாம் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எப்படி பெண் என் பின்னால் வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது? அதனால் அவர் சொல்லுகிறார், உன் கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லுகிறார். 7வது வசனத்தை பின்பகுதியை வாசிக்கலாம்.
தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்,
தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். எலியேசருக்கு யார் பெண்ணுன்னு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, யாருக்குமே பெண்ணுன்னு தெரியாது. டேனியல் ராஜாவுக்கு இப்பொழுதுதான் எல்லாருக்கும் தெரியும், மேசி ஆண்டவர் நியமித்திருக்காருன்னு தெரியும். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால நமக்கு தெரியாது. அதே போல அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் ஆதி முதல் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை பிளான் பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் ஏற்ற வேலை வரும் பொழுது எல்லாத்தையும் அதினதின் வேலையில் அவர் நேர்த்தியாய் செய்கிறார். ஆனால் ஈசாக்குக்காக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால் இங்கே பார்க்கும் பொழுது அந்த ஆபிரகாம் வந்து தன்னுடைய காரியக்காரனாகிய எலியேசருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது, உன்னோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் வருவார், இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் வில் ஃபாலோ யூ, உன்னை பின்தொடர்ந்து வருவார். அவர் போயிட்டு என்ன செய்வார் என்றால் எல்லாத்தையும் செய்வார். அதனால் அவருக்கு தெரியும், அந்த கர்த்தருடைய தூதனானவருக்கு தெரியும், அந்த பெண் யார் என்று தெரியும். அங்கே ரெபேக்காள் இருக்கிறாள். இவன் போய் என்ன செய்கிறான்? துறவண்டையிலே ஜெபிக்கிறான், ஆண்டவரே நீரும் குடியும் உடைய ஒட்டகங்களும் ஒன்று பார்ப்பேன் என்று யார் சொல்லுகிறாளோ அவளே என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக இருப்பாள் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரெபேக்காள் அங்கே வருகிறாள். ஹல்லேலூயா. ரெபேக்காள் வந்து சேவை மனப்பான்மை உள்ளவள், பெண் வந்து சேவை மனப்பான்மை வேண்டும். அவளுக்கு அந்த சேவை மனப்பான்மை இருந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே போய் ரெபேக்காள் சொல்லுகிறார், நீ இப்போ தண்ணி எடுக்கப்போ, சாயங்கால நேரம் ஆகிவிட்டது, சாயங்கால வேலையில் வந்திருக்கிறாங்க. மேரேஜ் வந்து சாயங்கால வேலை தான் நடக்குது, பெண்ணை கண்டுபிடிக்கிறதும் சாயங்கால வேலை தான், அப்படியாக பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. நீ இப்போ தண்ணி எடுக்க போன்னு சொல்லி அவளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் பொழுது, அவள் அங்கே தண்ணி எடுக்க வரும் பொழுது எலியேசர் ஜெபம் பண்ணி அப்போதான் அங்கே கண்ணை முழிச்சு பார்க்குறான். ரெபேக்காள் அங்கே வருகிறாள், கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தான்னு கேட்கும் பொழுது நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லுகிறார். பத்து ஒட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், ஒவ்வொன்றும் பத்து குடம் தண்ணி குடிக்கும். இவ்விதமாக அவள் வந்து சேவை மனப்பான்மை உள்ளவளாக இருக்க வேண்டும், ஏற்ற துணையாக இருக்க வேண்டும், கணவனுக்கு சேவை செய்கிறவளாக அவள் இருக்க வேண்டும் என்று அவங்க எலியேசர் அவ்விதமாக ஜெபம் பண்ணுகிறான். அவன் வந்து ஜெபம் பண்ணி முடித்த உடனே அந்த ரெபேக்காள் அங்கே வருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ரெபேக்காள் தான் மேட்சிங் பீஸாக இருக்கிறாள். அந்த ஐசக் வந்து மாஸ்டர் பீஸ், அந்த அவன் ஒரு சிறந்த வேலைப்பாடு, இது அவனுடைய மேட்சிங் பீஸ். வந்து அந்த ரெபேக்காளாக இருக்கிறான். ஆண்டவர் அந்த மேட்சிங் பீஸை கொண்டு வருகிறார், அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை அங்கே கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு தெரியும், ஹல்லேலூயா, அது கர்த்தருடைய பிளானாக இருக்கிறது. அதே போல இதோ கர்த்தர் சபையை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம வந்து அவருடைய சாயலாக மாற வேண்டும். அப்படிதான் இணைக்க முடியும். ரப்பர் துண்டையும் இரும்பையும் இணைக்க முடியாது, ரப்பரோடு ரப்பர் இணையும், இரும்போடு இரும்பு இணையும். அதனால் ரப்பரையும் இரும்பையும் ஒட்ட முடியாது. நம்ம அவருடைய சாயலாக மாறினால்தான் தேவனோடு இணைக்க முடியும். அதனால் இந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஜெபத்தில் இருக்கும் பொழுது, நம்ம கர்த்தரை நேசிக்கும் பொழுது, நாளுக்கு நாள் நம்ம மறுரூபமாகி தேவ சாயலை அடையும் பொழுது ஒரு நாளில் அவரோடு கூட இணைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. 4000 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வருவார் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் மேசியா வார்த்தையின்படியே அவர்கள் மத்தியிலே வந்தார். ஆனால் அவர்களோ அவரை பயல்சபுல், பிசாசுகளின் தலைவன் என்று சொன்னார்கள். பைபிளை நல்லா படிச்சிருந்தாங்க, கரைச்சி குடிச்சிருந்தாங்க. அந்த பைபிளில் எழுதப்பட்டபடியே அவர் வந்திருக்கிறார், வார்த்தையின்படியே வந்திருக்கிறார். காட்சியிலே வரும் பொழுது அவர்களை அதை அறியாமல் போய் அவரை பேல்சபுல் என்று சொன்னார்கள். அந்த யூதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அங்கே ஒரு சிறு கூட்டமான மக்கள், அவர்கள் மேசியாவின் அடையாளத்தை பார்த்தார்கள். அந்த சமாரியஸ்ரீ, அந்த சகேயு, அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் சிமியோன், இதை என்ன சொன்னால் இப்படி சிலர் வந்து அவரை வந்து வார்த்தையில் எழுதியிருக்கிறதை பார்த்தார்கள். இவர்தான் மேசியா என்று விசுவாசித்தார்கள். ஆனால் 4000 வருஷமாக அவர் வரும்பொழுது அவரை அறியாமல் போனார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை புறக்கணித்தார். தீத்து வந்து அந்த எருசலேமை அழித்து போட்டு அங்கே கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நாடை இழந்து போனார்கள். உலக சரித்திரம் இது. எதனால் என்றால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அங்கே சொல்லப்பட்டபடியே வார்த்தையில் வந்தார். ஆனால் அவர்களும் அதை அறியாமல் இருந்தால், அதே போல தான் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி மணவாளன் வந்திருக்கிறார், அவரை அறியாமல் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார், வேட்ஃபார்மாக வந்திருக்கிறார். அவர் வானத்திலேருந்து இறங்கி வருவார்னு நினச்சாங்க. ஆனால் அவர் ஏழை வீட்டிலே அவர் பிறந்திருக்கிறார். மரியாதையிடம் பிறந்திருக்கனால அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. அதனால் தேவன் வந்து மாம்சத்திலே வந்திருக்கிறார். காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ் விதவுட் கான்ட்ரவர்சி, எந்த விதமான குழப்பமும் கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஒரு ஏழை கூட, ஒரு சாதாரண மனுஷனும் கூட அவரை அணுக முடியும் என்பதற்காக அவர் ஒரு ஏழையாக சாதாரண மனுஷனாக வரும் பொழுது அந்த வேதபார் பரிசேர் அதை அறியவில்லை. அதே போல இன்றைக்கு அவர் மறுபடியும் வந்திருக்கிறார், பிளாட்ஃபார்மாக வந்திருக்கிறார். அவர் வந்து வார்த்தையின் ரூபத்திலே வந்திருக்கிறார். இந்த வார்த்தையிலே மறைந்த கிறிஸ்து இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஜனங்கள் அதை அறியாதபடி அந்த வேதபாரர் பரிசேயர் போல வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு விரோதமாக இருக்கிறார்கள். அவங்க ஒரு கோட்பாடை ஏற்படுத்தி, திருத்துவம் என்ற கோட்பாடை ஏற்படுத்தி அதில் மேலே அவங்க வைராக்கியமாக இருப்பதனால இந்த வார்த்தையிலே வந்த இயேசுவை அறிய முடியவில்லை. அப்படியானால் என்ன செய்யும்னா எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற முடியாது. கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் ஜனங்களுக்கு அதை அறியவில்லை. இந்த மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மேகத்திலே மறுபடியும் வந்திருக்கிறார். இதோ அவர் இன்னைக்கு வேட்ஃபார்மாக இருக்கிறார், காணக்கூடாதவராக இருக்கிறார். அந்த வேடை ரிசீவ் பண்ணும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து நேசி ஏற்றுக்கொள்வோம். பரிசுத்தாவி பெறுவது அதுதான், காட் இஸ் ஸ்பிரிட். அதனால் அந்த தேவனுடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. அதனால் நம்ம அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணும் பொழுது நம்ம ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுகிறோம், பரிசுத்தாவியை பெறுகிறோம். இதை அப்படி வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் மேலறையில் போய் பரிசுத்தாவியை பெற்றாங்க. மற்ற எல்லாருமே அவங்க புறக்கணிக்கப்பட, ஆண்டவர் அவர்களை புறக்கணித்தார். இன்னைக்கு பிரஜாதிகளாகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ரெபேக்காள் பாபிலோனியின் மத்தியில் இருக்கிறாள், பாபிலோனிய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறாள். இப்போ எலியேசர் வந்து ஈசாக்குடைய மகத்துவத்தை சொல்லுகிறான், அவர் எப்படி பிறந்தார், எப்படி முதிர் வயதில் பிறந்தார், அவங்களுடைய பாடியை சேஞ்ச் பண்ணி ஆண்டவர் குழந்தை கொடுத்தார், எப்படி அவருக்கு ஒப்பு கொடுத்தார் 22 எல்லாத்தையும் சொல்லும் பொழுது இதை ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தால் நான் அதை அக்செப்ட் பண்ணுகிறேன். அவள் ஈசாக்கை பார்ப்பதற்கு முன்னதாக வேட்ஃபார்மாக அவளுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த எலியேசர் வேட்ஃபார்மாக அறிவிக்கும் பொழுது அந்த ஆபிரகாமையும் ஈசாக்கை குறித்து அறிவிக்கும் பொழுது ரிசீவ் பண்ணினாள், அதை காணாமல் நம்பினாள். இந்த மனுஷனோடு போகிறாயா? போகிறேன் என்று சொன்னாள். எலியேசரை பின்பற்றி இது அவள் வந்து அந்த ஈசாக்கை, அந்த காணாத மணவாளனை அவள் கண்டுகொண்டாள். அப்பொழுது அங்கே விவாக யூனியன் ஏற்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அங்கே உதவி செய்தார். கர்த்தருடைய தூதனானவர் அங்கே விவாகத்தை கொண்டு வந்தார். அந்த எலியேசர் வந்து அங்கே வந்து என்ன சிறந்தால் அந்த பெண்ணை கொண்டு வந்துட்டு அங்கே விட்டுட்டு போயிட்டான். பின்பு ஈசாக்கும் ரெபேக்காலும் இணைந்தார்கள். அந்த எலியேசருடைய ஜாப் முடிந்து விட்டது. அதனால கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு ப்ராபட்டை கொண்டு மணவாட்டிக்கு அந்த வார்த்தையை கொடுத்து வார்த்தையை கொண்டு மணவாட்டியை கொண்டு மணவாளன் பக்கத்தில் விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்படிதான் பைபிளில் எழுதியிருக்கு. அதெல்லாம் ஈசா எலியேசர் வேலை முடிஞ்சு விட்டது. அதெல்லாம் எலியேசர் வேலை முடிஞ்ச பிறகு இப்பொழுது மணவாளனும் மணவாட்டியும் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஈசாக்கும் ரெபேக்காலும் சந்தோஷமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு ஒரு வேலை வந்தது, மெய்வாக நடக்க வேண்டியதான ஒரு வேலை வந்தது. அதே போல 7 சபை காலங்களுக்கு பின்பு இப்பொழுது மேரேஜ் டைம். இது வந்து இஸ் அ டைம் ஆஃப் லவ். இதை அன்பு கூற வேண்டிய நேரம். இட்ஸ் அ டைம் ஆஃப் எம்ப்ரேஸ்மெண்ட். இதை தழுவ வேண்டிய நேரம். ஈசாக்கும் ரெபேக்காலும் அங்கே சாராளுடைய கூடாரத்தில் ஐக்கியப்பட்டார்கள். ஆண்டவர் அவங்களுடைய விவாக யூனியனை ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தார். அந்த சந்ததியார் கானான் தேசத்தை ஆளுகை செய்தார்கள். அதே போல தான் காட்ஸ் பிளான் இன்னைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பாயிண்டட் பர்சன், அப்பாயிண்டட் டைம். சோரன் டேனியல் ராஜாவுக்கு அப்பாயிண்டட் பர்சன் மேசி ஆண்டவர் கொண்டிருக்கிறார். மேசிக்கு அப்பாயிண்டட் பர்சன் டேனியல் ராஜா. இப்பொழுது அப்பாயிண்டட் டைம் வந்திருக்கிறது. விவாக யூனியன், மேரேஜ் யூனியன் விரைவிலே நடக்கும். இது ஆண்டவர் அவர்களை ஒரு சந்ததியாக மாற்றுவார். அவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமேன்.
ஆமென்.
கர்த்தர்தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. குணசாலியான இஸ்ரியை கண்டுபிடிப்பம் என்றார். அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது என்று நீதிமொழிகள் 31:10 சொல்லப்பட்டிருக்குது. அதில் யார் இந்த குணசாலியான இஸ்ரியை கண்டுபிடித்தது? ரெபேக்காலை கண்டுபிடிச்சது யார்? எலியேசரா, ஈசாக்கா, அல்லது ஆபிரகாமா? கர்த்தருடைய தூதனானவர் கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் தாமே இந்த மணவாளன் மணவாட்டியை கண்டுபிடித்திருக்கிறார். இது மனுஷனால் உண்டானதல்ல. ஆண்டவர் இவர்களை கொண்டிருக்கிறார். இவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். கர்த்தர் தாமே இவர்கள் மேலே இரக்கமாக இருப்பாராக. வசனத்தை கேட்ட எல்லாரையுமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.